காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. இந்தியா ஒரு விவசாய நாடாகும். இங்கு நிலவும் பல்வேறு தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்ப பல பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இப்பயிர்களுக்கு பலவித பூச்சிகள், நோய்கள், நூற்புழுக்கள் மற்றும் களைப்பயிர்கள் ஆகியவற்றால் மிகுந்த சேதம் ஏற்படுகிறது. இவைகளில் ஆண்டொன்றுக்கு ₹6,000 கோடி வரை இழப்பீடு ஏற்படுகிறது. பொதுவாக 30% இழப்பு சராசரியாக ஒவ்வொரு பயிரிலும் ஏற்படுகிறது. பயிரை தாக்கும் பூச்சி மற்றும் நோய்களால் ஏற்படும் இழப்பானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. தீவிர சாகுபடியில் உயர் விளைச்சல் ரகங்களை கொண்டு அதிகமான இடுபொருள்களை கொண்டு பயிரிடுவதால் பூச்சி நோய்கள் ஏற்பதற்கு உகந்த சூழ்நிலை உருவாகி பெருமளவில் சேதம் ஏற்படுகின்றன. இரசாயன பூச்சி மற்றும் பூசணக்கொல்லிகள் 1940களில் கண்டறியப்பட்ட காலகட்டங்களில் குறைந்த அளவை பயன்பாட்டில் இருந்தன. தீவிர சாகுபடி திட்டத்தில் இவற்றின் உபயோகம் அதிகமாகி கொண்டு வந்தன. தேவைக்கு அதிகமாக இரசாயன கொல்லிகள் 1960 முதல் பயன்படுத்தப்படுவதால் பூச்சிகள் மற்றும் நோய் காரணிகள் இவற்றிற்கு எதிர்ப்புத்தன்மை பெற்றதுடன் பூச்சிகளின் மறுமீழ்ச்சி பெற்று பெருமளவில் பெருகி பயிர் சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இவ்வகையான அசாதாரண சூழ்நிலையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை 1974 பின்பற்ற தொடங்கின. இத்தகைய தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டால் நம் நாட்டில் 1992 75,000 மெட்ரிக் டன்னாக இருந்த பூச்சி, நோய் மற்றும் களைக்கொல்லிகளின் பயன்பாடு 2013-14 69,810 மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் பூச்சி மற்றும் நோய் களைக்கொல்லிகளின் பயன்பாடு 2011-12 1,968 மெட்ரிக் டன்களாக இருந்தது. இந்த அளவு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களை காட்டிலும் குறைவாகவே உள்ளது. இதற்கு பெரிதும் துணை புரிவது ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகளாகும். மேலும் இன்றைய வேளாண்மை முறைகளில் சுற்றுப்புற சூழ்நிலை பராமரிப்பு முக்கியத்துவமானதாக கருதப்படுகிறது. எனவே வளம் குன்றா வேளாண்மை முறைகளை பயன்படுத்தி நம் பயிர் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். பயிர்களின் நோய் மேலாண்மை. பொதுவாக பயிர்களில் நோய்கள் நுண்ணுயிர்களால் உருவாகின்றன. நோய்களினால் 16% இழப்பு ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. நோய்களின் தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு பாதுகாப்பு முறைகளை நடைமுறையில் பின்பற்றி வருகிறோம். இவற்றுள் இரசாயன பூசான கொல்லிகளை மருந்தே பெரும்பங்கு வகிக்கின்றன. இவற்றை பயிர்களில் தெளிப்பதினால் சுற்றுப்புற சூழல் மாசுபடுகிறது. நோய் காரணிகளில் பூஞ்சன கொல்லிகளை எதிர்ப்பு திறன் உருவாகுவதோடு மருந்துகளின் எஞ்சிய நச்சு கழிவுகள் விளைபொருள்களில் தங்குவதனால் உடல்நலத்திற்கு கேடு விளைகின்றன. பூசண கொல்லிகளின் விலை அதிகமாக உள்ளதால் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை கையாளுவது மிகவும் அவசியமாகும். மண் வளமும் பயிர் நலமும் நல்ல விளைச்சல் வேண்டுமெனில் மண்ணில் நலமும் வளமும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். மண் வளமாக இருக்க வேண்டுமெனில் மண்ணில் வாழும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அதிகம் இருக்க வேண்டும். இந்த நோக்கம் முழுமை பெற வேளாண்மை புலத்தில் நுண்ணுயிர்களின் இனப்பெருக்கம் அதிகம் இருக்க வேண்டும். பயிர்களுக்கு தீமை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிர்கள் மைதானமாக வேர் பகுதி கருதப்படுகிறது. அவ்வுயிர் உயிர் காரணிகளோடு போரிட்டு அவற்றின் உறவை பயிர்களிலிருந்து துண்டித்து பயிரின் நலனை பாதுகாக்கும் போர் வீரர்களின் போர்க்களமாகவும் வேர்சார் பகுதி திகழ்கிறது. வேர்சார் பகுதிகளில் காணப்படும் தரமான மற்றும் போதுமான சத்து படலங்களை சார்ந்தே நோய்க்காரணி அல்லது நோய் எதிர் உயிரின் வாழ்விடம் அமைகின்றன. வேர் பகுதிகளிலிருந்து கசிந்து படலமாக காணப்படும் சத்து பொருட்கள் மண்ணின் அங்கக சத்துடன் கலந்து விடுகின்றன. ஆகவே பயிர்களின் ஆரோக்கியம் முக்கியமாக மண்வளம் மற்றும் நுண்ணுயிரின் ஆதிக்கம் மேம்படுதல் மட்டுமே அமைகிறது. வளமான பயிரை அதிக விளைச்சலையும் உற்பத்தியும் செய்வதற்கு மண்ணின் நுண்ணுயிர்களின் அளவு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆகவே உயிர் எதிர்கொல்லிகளை கண்டறிந்து இனப்பெருக்கம் செய்து பயன்படுத்தினால் பயிர்களின் நோய் மற்றும் பூச்சி தாக்கிலிருந்து நாம் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தலாம். பொதுவாக முடிந்தவரை உயிரியல் முறை நோய் மேலாண்மை முறைகளை கையாளுவது மிகவும் சால சிறந்தது. உயிருள்ள பொருட்களை அதாவது எதிர் உயிர்களை கொண்டு நோய் காரணங்களை அழித்து பயிர்களை பாதுகாப்பதே தகுந்த சிறந்த முறையாக அமைகிறது. இவை மற்ற உயிரினங்களில் எந்தவித தீங்கும் விளைவிப்பதில்லை. இவற்றுள் பூசணங்களும் பாக்டீரியாக்களும் அடங்கும். ட்ரைகிடர்மா, கீட்டமியம் போன்ற பூசணங்களும் சூடோமனாஸ் மற்றும் பேசிலஸ் போன்ற பாக்டீரிய நுண்ணுயிர்களும் பயிர் நோய் கட்டுப்பாட்டில் மிகுந்த பயனுள்ளதாக அமைகின்றன. பொதுவாக ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறைகளில் நம் முன்னோர் சொல்படி நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் என்ற திருக்குறளை ஒருங்கிணைந்த பயிர்காப்பு முறைகளை தெளிவாக எடுத்து வருகின்றன. அதன்பாட்டில் கீழ்காணும் முறைகளை வேளாண் பெருமக்கள் தக்கவாறு கடைபிடித்தால் நாம் நோய் தாக்குதலிலிருந்து பெருமளவு விடுபடலாம். பொதுவாக காலநிலையை அறிந்து பரிந்துரைக்கப்பட்ட பூச்சி நோய் கண்காணிப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலம் அவைகள் தோன்றுவதற்கு முன்பே தகுந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலும். பூச்சி அல்லது நோய் தாக்கத்தினால் உண்டாகும் அறிகுறிகளை முழுமையாக அறிந்து அதற்கேற்ப பரிந்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். சரியான பயிர் மற்றும் ரகத்தேர்வு, சரியான இடைவெளியில் நடுதல் மிகவும் சால சிறந்தது. தரமான நோய் தாக்காத விதைகள், நாற்றுக்கள் மற்றும் விதைக்கரணைகளை தேர்வு செய்து மிகவும் அவசியமாகும். திட்டமிட்ட நீர் மற்றும் உர நிர்வாகம். இம்முறைகளால் தேவையான அளவுக்கு மட்டுமே நீர் உரம் பயிர்களுக்கு கிடைக்கிறது. அளவுக்கு அதிகமாக இருபடுகளையும் இட்டால் நோய்க்காரணிகள் அதிகமாக காணப்படும். முறையான பயிர் சுழற்சி, கலப்பு பயிர், ஊடுபயிர், கலை நிர்வாகம், தகுந்த உளவியல் முறைகள், அங்கக வேளாண்மை முறைகள், மண்ணை தேவையான பொழுது நன்கு உழுது காற்றோட்டம் ஏற்படுத்துதல், மூடாக்கு அல்லது நிலப்போர்வை அமைத்தல் போன்ற எளிய நடைமுறை மூலம் நோய் காரணிகளை நாம் வெகுவாக குறைக்கலாம். நோய் காரணிகளை தாக்கும் ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், பேசிலஸ் போன்ற எதிர் உயிர் கொல்லிகளை கொண்டு விதை நேர்த்தி செய்தல், மண்ணில் இடுதல் மற்றும் வேர்ப்பாகத்தை நனைத்து செய்வதன் மூலமாக நாம் முழுமையாக நோயிலிருந்து நாம் விடுபடலாம். வேர் உட்பூசணம், ரைசோபியம், அசோஸ்பேரிலம், பாஸ்போபாக்டீரியம் போன்ற நுண்ணுயிர் உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பயன்படுத்த வேண்டும். இவ்வகை நுண்ணுயிர்களினால் பயிர்கள் வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டு இயற்கையிலே பயிர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக மாறுகின்றன. தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் தேவையான அளவில் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன பூசண கொல்லிகளை தக்க தருணத்தில் தெளித்து அல்லது வேர்ப்பாகத்தை நனைத்து நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். இவை ரசாயன பூசண கொல்லிகளை தொடர்ந்து பயன்படுத்தினாலோ அல்லது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாலோ தேவையான தருணங்களில் பயன்படுத்தினாலோ நோய்க்காரணி எதிர்ப்பு சக்தி பெறுகின்றன. எனவே ரசாயன பூசண கொல்லிகளின் அல்லது பாக்டீரியா கொல்லிகளை பயன்படுத்தி மிகுந்த கவனம் தேவை. காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. நோயினால் தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி எரிந்துவிட வேண்டும். பயிர் சுழற்சி செய்வதோடு தோட்டத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரண்டு வரிசை சோளம் அல்லது மக்காச்சோளம் பயிரிட்டால் நச்சுயிரி நோய்கள் தாக்குவதை நாம் வெகுவாக குறைக்கலாம். நாற்று அழுகல் நோயை கட்டுப்படுத்த விதைப்பயிருக்கு 24 மணி நேரம் முன்பு விதைகளை ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது கேப்டான் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நாற்றங்காலில் நீர் தேங்கக்கூடாது. காப்பர் ஆக்சிக்ளோர் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து மருந்தை பாத்திகளில் ஊற்ற வேண்டும். வாடநோயை கட்டுப்படுத்த விதைகளை விதைப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அல்லது கேப்டான் அல்லது திரம் 2 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். காய்கறிகளில் இலைப்புலி நோயை கட்டுப்படுத்துவதற்கு மேங்கசோப் என்ற பூசணக்குள்ளியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். காய்கறியில் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கொடிவேயி காய்கறிகளுக்கு தாமிரம் மற்றும் கந்தகத்தூள்களை தெளிக்கக்கூடாது. மிளகாய் நுனிக்கர்கள் மற்றும் பழக்கழுகுகள் நோயை கட்டுப்படுத்த 1 கிலோ மேங்கசப் என்ற பூசணக்குள்ளியினை 500 லிட்டர் நீரில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்க வேண்டும். காய்கறியின் நச்சுயிரில் பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்த 2 மில்லி வேம்பு எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் அல்லது மஞ்சள் ஓட்டு பொறிய ஹெக்டேருக்கு 15 என்ற அளவில் அமைக்க வேண்டும் அல்லது மெத்தில் டிமெட்டான் அல்லது டைமீத்தவேட் என்ற மருந்தை 1 ஹெக்டேருக்கு 500 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பொதுவாக உயிர்கொல்லி முறைகளை கொண்டு காய்கறிகளின் நோய் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கலவையை கலந்து 10 நிமிடம் ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும். நாற்றில் நனைத்து பொதுவாக நாற்றுகளை நட வேண்டும். 1 ஹெக்டேருக்கு தேவையான நாற்று வேர்களை 2.5 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கலவையில் கலந்து குறைந்த 1/2 மணி நேரம் ஊற வைத்து பின்பு நட வேண்டும். மேலும் வயலில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளான சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடர்மா விருடியை மண்ணில் இடுவதன் மூலமாக நாம் நோயின் தாக்குதலை வெகுவாக குறைக்கலாம். நாற்று நட்ட 30 நாட்கள் கழித்து 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கலவையை 50 கிலோ மக்கிய சாண எரு அல்லது மணலுடன் கலந்து மண்ணில் இட வேண்டும். மேலும் தேவைப்பட்டால் தெளிப்பு முறை சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் பாக்டீரியா கலவையை 0.5% கரைசலை நடவுக்கு பின்னர் 45 நாட்கள் கழித்து நோயின் தீவிரத்தை பொறுத்து 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலமாகவும் நாம் நோயின் தீவிரத்தை வெகுவாக குறைக்கலாம். பொதுவாக இவ்வாறான முறைகளை நாம் கையால் வருவதன் மூலமாக நோயின் பெரும்பான்மையான நோய்களை நாம் கட்டுப்படுத்தி விடலாம். குறிப்பாக ஒரு சில நோய்களுக்கான கட்டுப்பாடு முறைகளையும் நாம் காண்போம். பொதுவாக தக்காளியில் பெரும்பாலும் நாற்று அழுகல் நோய் பொதுவாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தக்காளி நாற்றங்காலில் இந்த நோயை பொதுவாக அதிகமாக காணப்படுகிறது. நோயின் தாக்குதல் முதலில் விதை முளைக்கும் நிலையில் தோன்றி பின்னர் வித்திலை தண்டின் அடிப்பகுதி மற்றும் முதன்மை வேர்களுக்கு பரவுகிறது. நோயின் தாக்கம் முதலில் திட்டாக தோன்றி தாக்கப்பட்டு 2 முதல் 4 நாட்களுக்குள் நாற்றங்கால் முழுவதும் பரவி அழிந்துவிடும். நோய் தாக்கப்பட்ட நாற்றங்காலில் தண்டின் அடிப்பகுதியில் வெளிர் பச்சை அல்லது பழுப்பு நிறத்தில் வடுக்கள் தோன்றும். இந்த வடுக்கள் தக்காளி நாற்றின் தண்டினை மேல் புற தோலை சிதைத்து நாற்றல்களை உண்டு பண்ணுகின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்கு விதைப்பதற்கு 24 மணி நேரம் முன்பு விதைகளை ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது கேப்டான் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நாற்றங்காலில் நீர் தேங்கக்கூடாது. காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து அந்த நாற்றங்காலில் ஊற்றுவதன் மூலமாக காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தை 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் கலந்து நாற்றங்காலில் ஊற்றுவதன் மூலமாக இந்த நோயின் தாக்குதலை வெகுவாக குறைக்கலாம். பொதுவாக தக்காளியில் அதிகமாக முன்பருவ கருகல் நோயை அதிகமாக காணப்படுகிறது. முதலில் இந்த நோயானது இலை புள்ளிகள் சிறிதாகவும் பழுப்பு நிறத்திலும் ஆங்காங்கு காணப்படும். வளர்ந்த செடிகளில் முதிர்ந்த இலைகளில் வளையங்களை ஒன்றுள் ஒன்று அடுக்கியது போன்ற புள்ளிகள் ஒழுங்கற்ற வடிவில் அடர் பழுப்பு நிறத்தில் காணப்படும். பின்னர் இப்புள்ளிகள் ஒருங்கிணைந்து பெரிய வடுக்களாக மாறிவிடும். மேலும் இது செடியின் தண்டு பாகத்தை தாக்கி செடி முழுவதையும் அழுத்திவிடும். எனவே இந்த நோய் தாக்குதல் காணப்பட்டால் இந்த பூஞ்சாணத்தை நாம் ஆரம்பத்தில் இருந்தே கட்டுப்படுத்த வேண்டும். இதற்காக இந்த பூஞ்சமானது முக்கியமாக மண்ணின் மூலம் பரவுவதால் பயிர் சுழற்சி முறைகள் செய்வதன் மூலமாக இந்த நோயை எளிதாக நாம் கட்டுப்படுத்தலாம். மேலும் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கார்பன்டசீம் கொண்டு விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக இதன் தாக்குதலை வெகுவாக குறைக்கலாம். மேலும் மண்ணில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு அல்லது 2 கிராம் மேங்கோசப் என்ற கரைசலை மண்ணில் ஊற்றுவதன் மூலமாகவும் இந்த நோயின் தாக்குதலை வெகுவாக குறைக்கலாம். பொதுவாக தக்காளி பயிரில் தற்சமயம் நச்சீர் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் ஒருங்கிணைந்த முறையை மேற்கொண்டால் ஒழிய நாம் எளிதில் வைரஸ் நோய்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே இந்த நச்சீரிகள் பொதுவாக வெள்ளை ஈக்கள் மற்றும் இலைப்பெண்கள் மூலமாகவே பரவுகின்றன. மேலும் வெயில் காலங்களில் இதன் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இதனை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் அழித்து விடுவதன் மூலமாக நாம் பரவுவதை நாம் எளிதில் கட்டுப்படுத்தலாம். மேலும் இலைப்பெண்கள் மற்றும் வெள்ளை ஈக்களை தாக்காதவாறு நாற்றங்களை நைலான் வலைக்குள் அமைத்து நோயில்லாத நாற்றுகளை வயலில் நடுவதன் மூலமாகவும் நாம் இந்த வைரஸ் நோய் வயலில் வருவதை நாம் வெகுவாக தடுக்கலாம். மேலும் 15, 30 மற்றும் 45 நாட்களில் ஊடுருவி பாயும் மருந்துகளான டைமீத்தவேட் அல்லது மீத்தல் டெமட்டான் போன்ற ஏதாவது ஒரு ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லிகளை நாம் தொடர்ந்து தெளிப்பதன் மூலமாகவும் நாம் இந்த வைரஸ் நோய் பரவுவதை நாம் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக காய்கறிகள் பயிரில் அதிக பயிரிடப்படும் பயிர் கத்திரி. இதில் கத்திரியில் இலைப்புலி நோய் பொதுவாக அதிகமாக காணப்படுகிறது. மேலும் இவை பொதுவாக மழைக்காலங்களில் வான மேகமூட்டத்தில் காணப்படும் சமயங்களில் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த டைத்தேனியம் 45 பூஞ்சணக்குள்ளியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்தலை நாம் எளிதில் கட்டுப்படுத்தி விடலாம். மேலும் வாடல் நோய் தாக்குதலும் அதிகமாக கத்திரியில் காணப்படுகின்றன. இந்த நோயை கண்டறிய தாக்கப்பட்ட செடியின் இலைகள் காய்ந்து வாடிவிடும். இதனை கட்டுப்படுத்த விதைகளை விதைப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பாக 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது கேப்டான் அல்லது திரம் 2 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை நாம் மண்ணில் ஊற்றி இதனை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக கத்திரியில் சிறு இலை நோய் அதிகமாக காணப்படுகிறது. இது பொதுவாக பைட்டோபிளாஸ்மா என்ற நுண்ணுயிரினால் ஏற்படுகிறது. இது இந்நோயும் பொதுவாக பூச்சிகளினால் பரப்பப்படுகிறது. ஸோ இந்நோய் தாக்கப்பட்ட செடிகள் குட்டையாகவும் இலைகள் சிறுத்தும் காணப்படும். இச்செடிகளை பூக்காமல் மலடாக மாறிவிடும். இந்த நச்சீரு வகை நோயாகும். இந்த நோயை தாக்கப்பட்ட செடிகளை ஆரம்பத்திலே பார்த்து நாம் பிடுங்கி எரிந்துவிட முடிவதாக இது பரவுவதை நாம் தடுத்து விடலாம். அது மட்டுமல்லாது இந்த நோயை பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பூச்சிக்கொல்லியை தெளிப்பதன் மூலமாகவும் இதை எளிதில் கட்டுப்படுத்தலாம். அடுத்து காய்கறி பயிரில் அதிகமாக பயிரிடும் பயிர் வெண்டை. இதில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் அதிகமாக காணப்படும். இந்த நோய் இலையில் நரம்பு மஞ்சள் நிறத்திலும் மற்ற பகுதியில் வெளியேறிய பச்சை நிறத்திலும் ஆக காணப்படும். மேலும் இதன் தாக்குதலால் பூ பிஞ்சு வருவது தடைபட்டு காய்கள் வளர்ச்சி அடையாது. இந்த நோயானது வெள்ளை ஈ என்னும் பூச்சி மூலம் பரவுகிறது. நோய் தாக்கிய செடியினை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து நாம் பின்னி எரிந்து அழித்து விட வேண்டும். இதன் தாக்கம் அதிகமாக ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது வேப்ப எண்ணெய் 3% அல்லது இமிடோக்ளோரபிட் 0.5% கொண்டு தெளிப்பதன் மூலமாக இந்த வெள்ளை ஈக்களை நாம் எளிதாக கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக வெண்டையை பொறுத்தளவில் சாம்பல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இது பொதுவாக மலைப்பருவங்களில் அதிகமாக காணப்படும். இந்த நோயின் அருகில் தென்பட்டவுடன் நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பிறகு 15 நாட்கள் இழுவரையில் மறுபடியும் ஒருமுறை தெளிப்பதன் மூலமாக இதனை எளிதாக கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக மிளகாய் பயிர். மிளகாய் பயிரில் இலைப்புள்ளி மற்றும் சாம்பல் நோய் தாக்குதலே அதிகமாக தற்சமயம் காணப்படுகிறது. இலைப்புள்ளி நோய் தாக்கிய செடியில் இலைகள் செம்பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். அடிச்சாம்பல் நோய் தாக்கிய பகுதியில் இலைகளில் அடிப்பாகத்தில் சாம்பல் நிறம் காணப்படும். இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த மேங்கசோப் 2.5 கிலோ 500 லிட்டர் நீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் காலை அல்லது மாலையில் தெளிக்க வேண்டும். சாம்பல் நோயை நனையும் கந்தகம் 2 கிராம் அல்லது கார்பன்டைசிங் 1 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து 3 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் நோய் கண்டவுடன் தெளிக்க வேண்டும். ஒரு நிமிஷம்பா, இது கிளியர் சொல்லலாம்ப்பா. நீங்கள் பண்ணிக்கணும். மிளகாயில் இலைப்புள்ளி மற்றும் சாம்பல் நோய் அதிகமாக காணப்படுகிறது. இலைப்புள்ளி நோய் தாக்கிய செடிகளின் இலைகள் செம்பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். சாம்பல் நோய் தாக்கிய செடிகளில் இலைகளின் அடிப்பாகத்தில் சாம்பல் நிற பூசணம் காணப்படும். இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த மேங்கசப் 2.5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் காலை மற்றும் அல்லது மாலை வெளியில் தெளிக்க வேண்டும். அடிச்சாம்பல் நோய், அதாவது சாம்பல் நோயை கட்டுப்படுத்த நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் அல்லது கார்பன்டசிங் 1 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து 3 முறை 15 நாட்கள் இடைவெளி தெளிப்பதன் மூலமாக இந்த சாம்பல் நோயை நாம் எளிதில் கட்டுப்படுத்தலாம். இதை தவிர நுனிக்கருகள் மற்றும் பல அழுகல் நோயை மகசூல் இழப்பதற்கு பெரும் காரணமாக அமைகிறது. மிளகையை பொறுத்தவரையில் நுனிக்கருகளும் பல அழுகலும் ஒரே பூசணத்தால் ஏற்படுகிறது. நுனிக்கருகள் பாதித்த செடியில் மேலிருந்து கீழாக காய்ந்து காணப்படும். பல அழுகல் நோய் தாக்கிய பழங்கள் நிறத்தில் வட்ட வடிவ புள்ளிகள் காணப்படும். இவற்றை கட்டுப்படுத்த மேங்கசோப் 2.5 கிராம் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைட் 2 கிராம் 1 கிலோ நீரில் 1 லிட்டர் இதையும் சரியாக வரலப்போ. இவற்றை கட்டுப்படுத்த மேங்கசோப் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைட் 2 கிராம் இவற்றை 1 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிப்பதன் மூலமாக எளிதில் கட்டுப்படுத்தலாம். இதை தவிர வைரஸ் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இதனை பொதுவாக தேமல் நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் கரும்பழுப்பு அல்லது மஞ்சள் திட்டுகள் உள்ள இலைகள் வளர்ச்சி குன்றி காணப்படும். இந்த நோய் பாதித்த செடிகளை பூக்கவோ அல்லது காய்க்கவோ செய்யாது. மேலும் இதனால் பெரும் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இது பொதுவாக அசுவினி பூச்சிகளால் பரவுகிறது. இதனை கட்டுப்படுத்த 5 வரிசை மிளகாய் பயிருக்கு 2 வரிசை சோளம் அல்லது மக்காச்சோளம் பயிரிட்டு இதன் தாக்குதல் தீவிரத்தை குறைக்கலாம். மேலும் ஊடுருவி பாயும் பூஞ்சான கொலைகளை தெளிப்பதன் மூலமாகவும் இந்த பூச்சியின் மூலமாக வைரஸ் பரவுவதை நாம் எளிதாக கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக பூசணி வகைகள். சுரக்காய், பாகற்காய், புடலைக்காய், பீக்கன் அண்ட் சாம்பல் பூசணி. இந்த பயிர்களில் பொதுவாக சாம்பல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். இந்த சாம்பல் நோயை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு கார்பன்டசிம் 500 கிராம் மருந்தை தெளிக்க வேண்டும். அல்லது மேங்கசப் குளோரோத்தனானில் மருந்தை 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிப்பதன் மூலமாக அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் அடுத்தபடியாக வெங்காயம். இதில் பொதுவாக ஊதா நிற இலைக்கருகள் நோய் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோயின் அறிகுறிகள் இலைப்பகுதியில் வெளிர் பச்சையம் இருந்து நீள்வட்ட வடிவிலான ஊதா நிற புள்ளிகளாக காணப்படும். மேலும் இந்த நோயின் தீவிரம் அதிகமாகும் பொழுது பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து செடி முழுவதும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி இலை முழுவதும் காய்ந்து விடுகின்றன. இந்த நோயை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்படாத வயல்களிலிருந்து நடவு வெங்காயம் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் விதையில் சுமார் 7 முதல் 8 மாதங்கள் வரை இந்த பூஞ்சாணம் தங்கி இந்த நோயை பரப்பும். பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்ந்த இரவுகள், மிதமான பகல் வெப்பநிலை, அதிக காற்றின் ஈரப்பதம் முதலானவை இந்த நோய் பரவுவதற்கு சாதகமாக அமைகின்றன. எனவே பனிக்காலங்களில் இப்பயிர் பயிரிடாமல் தவிர்த்து வைகாசி பட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். மேலும் இந்த நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்பட்டால் 1 லிட்டருக்கு மேங்கசப் 2 கிராம் அல்லது சினப் 2 கிராம் அல்லது குளோரோதனாலில் 2 கிராம் அல்லது டெபுகோனசோல் 2 மில்லி 1 லிட்டர் நீருக்கு என்ற அளவில் ஒட்டு திரவம் சேர்த்து நாம் கரைப்பதன் தெளிப்பதன் மூலமாக இந்த நோயை நாம் எளிதில் கட்டுப்படுத்தலாம். நோயின் தாக்குதலை பொறுத்து 10 நாட்கள் இடைவெளியில் 1 அல்லது 3 முறை தெளித்து இந்த நோயின் பரவுதலை நாம் வெகுவாக கட்டுப்படுத்தலாம். பொதுவாக வெங்காயத்தில் மழைக்காலங்களிலோ அல்லது தண்ணீர் தேங்கியிருக்கும் சமயங்களில் வெங்காய அழுகல் அல்லது வாடல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. பொதுவாக நோய் பாதித்த செடிகளின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து துவண்டு காய்ந்து விடுவதனால் இதனை விவசாயிகள் கோழிக்கால் நோய் என்றும் அழைக்கின்றனர். நோய் தாக்கப்பட்ட செடியின் வெங்காயம் அல்லது வேர்கள் அழுகி காணப்படும். எனவே இந்த நோயை பொதுவாக பொதுவாக இந்த நோய் விதை மூலமும் மண்ணில் உள்ள பூசணத்தின் மூலமும் பரவக்கூடியது. எனவே நோய் தாக்காத விதை வெங்காயம் தேர்வு செய்தல் மிகவும் அவசியமாகும். நோய் பாதிப்பு அதிகம் இருப்பின் வயலில் பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு சூடோமோனாஸ் எதிர் உயிரி 10 கிராம் அல்லது ட்ரைகிடர்ம விரிடி 4 கிராம் அல்லது கார்பன் டைசிம் 2 கிராம் என்ற அளவில் விதை வெங்காயத்துடன் கலந்து பின்பு நட வேண்டும். நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அந்த இடத்தை சுற்றிலும் 1% கார்பன் டைசிம் அல்லது காப்பராக்சி குளோரேட் 2.5 கிராம் 1 லிட்டர் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் மண்ணில் ஊற்ற வேண்டும். நட்ட 30ஆம் நாள் 2.5 கிலோ சூடோமோனாஸ் அல்லது 4.5 கிலோ ட்ரைகிடர்மா விரிடியை நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இடுவதன் மூலமாக இந்த நோயின் தாக்குதலை வெகுவாக குறைக்கலாம். மேலும் உங்களுக்கு காய்கறி பயிரில் ஏற்படும் நோய்கள் மற்றும் அதன் கட்டுப்பாடு முறைகள் பற்றி தெளிவான அல்லது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் நீங்கள் அணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், காய்கறி பயிர்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.